والليل إذا يغشى والنهار إذا تجلى وما خلق الذكر والأنثى إن سعيكم لشتى فأما من أعطى واتقى وصدق بالحسنى فسنيسره لليسرى وأما من بخل واستغنى وكذب بالحسنى فسنيسره للعسرى وما يغني عنه ماله إذا تردى إن علينا للهدى وإن لنا للآخرة والأولى فأنذرتكم نارا تلظى لا يصلاها إلا الأشقى الذي كذب وتولى وسيجنبها الأتقى الذي يؤتي ماله يتزكى وما لأحد عنده من نعمة تجزى إلا ابتغاء وجه ربه الأعلى ولسوف يرضى.
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحن نقص عليك أحسن القصص بما أوحينا إليك هذا القرآن وإن كنت من قبله لمن الغافلين قال رسول الله صلى الله عليه وسلم سد الأبواب إلا باب أبي بكر رواه البخاري அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் ஹலீஃபாக்களின் வாழ்க்கை வரலாறு என்ற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, கலீஃபாக்கள்ல முதல் கலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். இந்த வரலாறு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, திருமறை குர்ஆன்ல பல்வேறு வரலாறுகள் சொல்லப்படுகின்றன. குர்ஆனை நீங்கள் படித்து பார்த்தால் முஃபஸ்ஸிர்கள் குர்ஆனை மூன்று வகையாக வகைப்படுத்துவார்கள். முதல்ல எப்படி வகைப்படுத்துவாங்கன்னு சொன்னா, அகீதா, குர்ஆன் வந்து மூன்று விஷயத்தை தான் வந்து திரும்ப திரும்ப சொல்லும். மூணு விஷயத்தை மறுபடியும் மறுபடியும் அல்லாஹ் என்ன செய்வான், திரும்ப திரும்ப சொல்லுவான். முதல்ல அல்லாஹ் இதை சொல்லுவான் அப்படின்னு சொன்னா, அகீதா, லா இலாஹ இல்லல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த ஏகத்துவத்தை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி தூதுத்துவத்தை அல்லாஹ் சொல்கிறான், மறுமையை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அகீதா விஷயத்தை பல்வேறு வசனங்களில் பல்வேறு சூராக்கள்ல அல்லாஹ் சொல்லுவான். இது வந்து முதல் வகை. இரண்டாவது வகை என்ன சொன்னா, அஹ்காம், சட்டதிட்டங்கள், இதை செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது, இது ஹலால் இது ஹராம் என்று அஹ்காம்களை சட்டதிட்டங்களை இரண்டாவது வந்து அல்லாஹ் சொல்லுவான். மூணாவது பாத்தீங்களாக்க, தாரீக், வரலாறுகள், எக்கச்சக்கமான வரலாறுகளை குர்ஆன்ல வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுவான். வரலாறுகள் என்று சொன்னால் நல்லவங்களுடைய வரலாறுகள் மாத்திரமல்ல, கெட்டவர்களை பற்றி உதாரணமா ஃபிரௌனை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், காரூனை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நல்லவர்களுடைய வரலாறுகளையும் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், கெட்டவங்களுடைய வரலாறுகளையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த வரலாறு சொல்லப்படுறதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, நல்லவர்களுடைய வரலாறையும் அல்லாஹ் சொல்றான், அது போன்ற நல்லவர்களாக நல்ல பண்புகளுக்கு சொந்தக்காரர்களாக உங்களை நீங்கள் மாற்றிக் கொள்ள வேண்டும். அப்ப நல்லவங்களுடைய வரலாறு சொல்றதுக்கு காரணம் அந்த நல்ல பண்புகளை நம்ம வந்து உருவாக்கிக்கிறனே. கெட்டவங்களை பத்தி ஏன் சொல்றான், அது போன்ற கெட்டவர்களாக உங்களை நீங்கள் ஆக்கிக் கொள்ளக் கூடாது. ஒருவேளை கெட்டவர்களாக நீங்கள் இருந்தால் உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில குர்ஆன்ல வந்து வரலாறுகளையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உதாரணமா திருமறை குர்ஆன்ல சூரத்துல் கசஸ் என்று சொல்லக்கூடிய 12வது அத்தியாயத்தின் 3வது வசனம், அதுல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நஹ்னு நக்ஸு அலைக அஹ்சனல் கசஸ் பிமா உஹைனா இலைக ஹாதல் குர்ஆன், நஹ்னு நக்ஸு அலைக நபியே, நாம் உங்களுக்கு வரலாறுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம், வரலாறுகளை சொல்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுவும் எப்படிப்பட்ட வரலாறுகளா, இந்த யூசுப் ரசூல் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அஹ்சனுல் கசஸ் வரலாறுகள் மிகச்சிறந்த வரலாறாக யூசுஃபுடைய வரலாறாக இருக்கிறது, அந்த வரலாறையும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப குர்ஆன்ல வந்து வரலாறு அல்லாஹ் சொல்றாங்கிறதுக்கு இந்த வசனம் வந்து முதல் சான்று. அதே மாதிரி சூரத்துல் கஹ்ஃப் என்று சொல்லக்கூடிய 18வது அத்தியாயத்தின் 13வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுவான், நஹ்னு நக்ஸு அலைக நபியே, நாம் உமக்கு வரலாறுகளை சொல்கிறோம், நபாஹும் பில் ஹக்கி, உங்களுடைய முன்னோர்களை பற்றிய வரலாறுகளை, உண்மையான வரலாறு நான் உங்களுக்கு சொல்றேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி சூரத்துல் மூமின் என்று சொல்லக்கூடிய 40வது அத்தியாயத்தின் 78வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வலக்கது அரசல்னா இலைக்க ருசுலம் மின் கபலிக் மின்ஹும் மன் கசசனா அலைக்க ஒமின்னும் ஒமின்ஹும் மல்லம் நகுசுசு அலை, நபியே வலக்கது அரசல்னா இலைக்க ருசுலம் மின் கபலிக், உங்களுக்கு முன்னால் ஏராளமான நபிமார்களை இந்த பணிக்காக நான் அனுப்பியிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, மின்ஹும் மன் கசசனா அலைக்க, சில பேருடைய வரலாறுகளை அல்லாஹ் அனுப்பிய நபிமார்களுடைய வரலாறுகளை, சில பேருடைய வரலாற நான் வந்து உங்களுக்கு சொல்லிருக்கிறேன், சில பேருடைய வரலாறை நான் சொல்லவில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப குர்ஆனை நீங்கள் படித்து பார்த்தால் பல வரலாறுகளை வந்து சொல்லப்படவும் செய்து பல வரலாறுகள் சொல்லப்படாம இருக்குது என்பதற்கு இந்த வசனங்கள் எல்லாம் சான்று. அப்ப என் அருமைய சகோதரர்களே, குர்ஆன்ல வந்து வரலாறு சொல்றாங்கிறதுக்கு இந்த வசனங்கள் வந்து முதல் சான்று. அது மட்டும் இல்லாம திருமறை குர்ஆன்ல 116 சூராக்கள்ல 28வது சூராவுடைய பேரை என்ன என்று சொன்னால் சூரத்துல் கசஸ். கசஸ் என்றால் என்ன? வரலாறுகள். கிஸ்ஸா என்றால் வரலாறு. கிஸ்ஸாவுடைய பன்மை கசஸ். 28வது சூராவுக்கு பேரை என்ன என்று சொன்னால் அல் கசஸ் சூரத்துல் கசஸ், வரலாறுகள் என்று சொல்லி பல்வேறு வரலாறுகளை அல்லாஹ் ஏன் சொல்றான்னு சொன்ன, அந்த வரலாறுகளை நீங்கள் படிக்க வேண்டும், வரலாறை நீங்கள் படித்து அதுபோல நல்லவர்களாக நீங்க மாறணும் என்பதற்காக வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுல நம்ம பார்க்கக்கூடிய முதல் வரலாறு, முதல் கலீஃபா யாருன்னு சொன்னா யாரு? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுடைய வரலாறு நான் சொல்றதுக்கு முன்னால முதல்ல அவங்களுடைய சிறப்பை நான் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், முதலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 10 சஹாபாக்களை தேர்வு செஞ்சு இவர்கள் எல்லாம் அஷரத்துல் முபஷரா, இவர்கள் எல்லாம் நடமாடும் சொர்க்கவாசிகள் அறிவிச்சாங்க பாருங்க. அந்த சொர்க்கவாசி என்று அறிவிக்கப்பட்ட 10 சஹாபாக்கள் யாரும் ஒருவரே அபூபக்கர் சித்தீக் ஒருவர் என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது என்ன இவருடைய சிறப்பு என்று சொன்ன, சூரத்து தௌபாவுல 9வது சூராவுல 40வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுவா, வேற எந்த சஹாபியையும் இவர் வந்து சஹாபி என்று அல்லாஹ் சொல்ல மாட்டான், ஒரே ஒரு சஹாபியை மாத்திரம்தான் என்ன சொல்லி காட்டுறான், இவர் சஹாபியாக இருக்கிறார் என்று அல்லாஹ் அடையாளம் காட்டக்கூடிய ஒரே சஹாபி இந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. எந்த செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுவான் சொன்ன, அவர்கள் வீடு வாசல்களை எல்லாம் விட்டுவிட்டு, குடும்பங்களை எல்லாம் விட்டுவிட்டு, அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிரூபணம் செய்வதற்காக நபிகள் நாயகத்தோடு ஹிஜ்ரத்துக்கு வந்தாங்க பாருங்க. அந்த சவுரு குகையில தங்கினாங்களே, சவுரு குகையில் தங்கும் போது அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்லுவான், அபூபக்கர் சித்தீக் வந்து பயந்தாங்க. அவர்கள் பயப்படும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கருக்கு சொன்னாங்க, லா தஹசன் இன்னல்லாஹ மானா, அபூபக்கரே நீங்கள் பயப்பட வேண்டாம், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று சொன்னதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறானே. அந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லும் போது இது யகூலு லி சாஹிபிஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபியிடத்திலே சொன்னார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறானே. அப்ப அல்லாஹ் இங்க சஹாபின்னு யாரை சொல்லி காட்டுறான்? அபூபக்கர் சித்தீக் சொல்லி காட்டுறான் என்பதை நீங்க புரிஞ்சுக்கிறானே. அதே மாதிரி இவங்களுடைய 3வது சிறப்பை நாம் சொல்வதாக இருந்தால், ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட வந்து மார்க்க சம்பந்தப்பட்ட செய்திகளை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுல சஹாபாக்களை பார்த்து திடீர்னு ஒரு கேள்வி கேட்பாங்க, மன் அஸ்பஹ மின்குமுல் யௌம ஸாயிமன், என் அருமை சஹாபாக்களே, என் அருமை தோழரே, இன்றைக்கு நோன்பு வைத்தவர்கள் உங்களிலே யார்? பத்தாம் பொதுவாக நிறைய சஹாபாக்கள் இருப்பாங்க, நிறைய சஹாபாக்களை பார்த்து இவங்க கேள்வி கேட்கிறாங்க, இன்றைக்கு நோம்பாளிகளாக இருக்கக்கூடிய சஹாபி யார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேள்வி கேட்பாங்க. எல்லா சஹாபாக்களும் அமைதியா இருப்பாங்க, ஒரே ஒரு சஹாபி மட்டும் பதில் சொன்னாரே, கால அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, நாம் நானோ இன்றைக்கு நோன்பாளியாக இருக்கிறேன், இன்றைக்கு நோன்பு வைத்திருக்கிறேன் என்று அபூபக்கர் பதில் சொல்லுவாங்க. அப்புறம் ரசூலுல்லா அடுத்த கேள்வி கேட்பாங்க, ஃபமன் தபியா மின்குமல் யௌம ஜனாஸதன், இன்றைக்கு ஒரு ஜனாசாவை பெருந்துறந்து சென்ற சஹாபி யார், ஜனாசா தொழுகை தொழுத சஹாபி, கபர் வரை சென்று விட்டு வந்த சஹாபி யார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவான கேள்வி கேட்பாங்க. எல்லா சஹாபி அமைதியா இருப்பாங்க, இந்த அபூபக்கர் மாத்திரம் சொல்வார், ஆனா இன்றைக்கு நான் ஜனாசா தொழுகை தொழுதேன், ஜனாசா தொழுகை தொழுது மாத்திரமல்ல கபர் வரை சென்று விட்டு வந்தேன் என்று பதில் சொல்லுவாங்க. திருப்பி ரசூலுல்லா கேள்வி கேட்பாங்க, ஃபமன் அதாம மின்குமுல் யௌம மிஸ்கீனன், இன்றைக்கு ஒரு மிஸ்கீனுக்கு உணவளித்த சஹாபி யார் என்று கேள்வி கேட்பாங்க. எல்லா சஹாபாக்களும் அமைதியா இருப்பாங்க, இந்த அபூபக்கர் மட்டும் சொல்லுவாங்க, ஆனா இன்றைக்கு நான் என்ன செய்து கொண்டேன், ஒரு மிஸ்கீனுக்கு உணவளித்தேன் என்று சொல்லுவாங்க. திருப்பி ரசூலுல்லா வந்து பொதுவா கேள்வி கேட்பாங்க, ஃபமன் ஆதமின்குமுல் யௌம மரீலன், ஒரு நோயாளியை இன்றைக்கு விசாரித்த சஹாபி யார், பொதுவாதான் கேட்பாங்க, எல்லாரும் அமைதியா இருப்பாங்க, எல்லாரும் அமைதியா இருக்கும் போது அபூபக்கர் மட்டும் சொல்லுவாங்க, ஆனா நான் என்ன செஞ்சேன், இன்னைக்கு வந்து ஒரு நோயாளியை விசாரிச்சேன், அப்ப இன்னைக்கு நான் வந்து ஒரு நோயாளியை விசாரிச்சேன், ஒரு ஜனாசா துறையில வந்து கலந்துகிட்டேன், ஒரு மிஸ்கீனுக்கு என்ன செஞ்சேன், உணவளிச்சேன், அது மட்டும் இல்லாம இன்றைக்கு நான் நோன்பு வைத்திருக்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் பார்த்து சொல்லுவாங்க, யாரிடத்திலே ஒரு நாளில் இந்த நான்கும் சேர்ந்து விட்டனவோ, இந்த நான்கு அமல்களை ஒருவர் செய்து விட்டாரோ, இல்லா தஹலல் ஜன்னா, அவர் நிச்சயமாக சொர்க்கவாசியாகவே இருக்கிறார், அவர் சொர்க்கத்திற்கு சென்று விடுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் பார்த்து சொன்ன இந்த செய்தியை இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹு அலைஹி தன்னுடைய கிதாபுல பதிவு பண்றாங்களே. அப்ப இது வந்து அவங்களுடைய மூணாவது சிறப்பு என்பது மாத்திரம் அல்லாமல் வேற ஒரு ஹதீஸ் நீங்க பார்க்கலாம். நம்ம எல்லாம் உது செய்யறோமா இல்லையா, உது செய்துவிட்டு ஓதக்கூடிய துவா அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு என்ற துவாவை நீங்கள் ஓதுங்கள். இந்த துவாவை நீங்கள் ஓதிவிட்டால் யாரெல்லாம் ஓதுறாங்களோ அவர்களுக்காக நாளை மறுமையில சொர்க்கத்தின் எட்டு வாசல்களும் திறக்கப்படும். சொர்க்கத்துக்கு வந்து எட்டு வாசல், பாபு ரையான் கேள்விப்பட்டிருப்பீங்க, பாபு சலா, பாபு சதகா, பாபு ஜிஹாத் என்று பல்வேறு வாசல்கள். இந்த எட்டு வாசல்ல யாரு நிறைய நோம்பு வச்சாங்களோ அவங்க என்ன செய்வாங்க, ரையான் வழியாக உள்ளே செல்வார்கள். யாரு அதிகமா துருவாங்களோ பாபு சலா வழியா உள்ள போவாங்க. யார் அநியாயங்களை எதிர்த்து அக்கிரமங்களை எதிர்த்து போர் செஞ்சாங்களோ அவர்கள் பாபுல் ஜிஹாத் வழியாக சொர்க்கத்திற்கு போவார்கள். இதுல சில பேர் என்னவா என்ன செய்வாங்களா அப்படின்னு சொன்ன, அவர்களுக்காக எட்டு வாசல்களும் திறக்கப்படும். எட்டு வாசல்கள்ல இருந்து மலக்குகள் வந்து வெளியே வருவாங்க. சில பேரை பார்த்த உடனே சொர்க்கத்துடைய எட்டு வாசலும் திறக்கப்பட்டு எட்டு வாசலும் அவரை நோக்கி பக்கத்திலே வருவோம். சொர்க்கம் அப்படி இருக்காம என்ன செய்ய, ஜன்னத்து வந்து நெருக்கி வைக்கப்படும், ஜன்னத்து வந்து கொண்டு வரப்படும், அவர் பக்கத்திலே வர தேவையில்லை, அவரை நோக்கி ஜன்னத்தை என்ன செய்யும், நகரும். யாருக்கு நகரும் என்று சொன்னால், இதோ இந்த அபூபக்கர் இருக்கிறாரே, இந்த அபூபக்கருக்கு சொர்க்கமே நகர்ந்து வரும். சொர்க்கம் வந்து மலக்குகள் கூவி அழைப்பார்கள், அபூபக்கரே எங்கள் என்னுடைய வாசல் வழியாக நீங்கள் உள்ளே வாருங்கள் என்று ஒவ்வொரு வாசலிலும் மலக்குமார்கள் கூவி கூவி அழைப்பார்கள் என்ற செய்திகள் ஹதீஸ்கள்ல பார்க்கிறோமே. அப்ப என் அருமைய சகோதரர்களே, இது அபூபக்கர் சித்திக்குடைய மிகச்சிறந்த சிறப்பா இல்லையா? அது மட்டும் இல்லாம வேற ஒரு ஹதீஸ் அதே இமாம் புகாரிய தன்னுடைய கிதாபுல பதிவு பண்றாங்க, நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, லவ் குந்து முத்தகிதன் கலீலன் லத்தகத்து அபூபக்கர் வலாக்கின் அஹி வசாஹிபி லவ் குந்த் முத்தகிதன் கலீலன், நான் என்னுடைய நெருங்கிய நண்பராக ஒருவரை ஆக்குவதாக இருந்தால் யாரை ஆக்கியிருப்பேன்? அபூபக்கர், அபூபக்கரை நான் ஆக்கியிருப்பேன். ஆனாலும் நான் அவருக்கு முன்னால் அல்லாஹ்வை ஆக்கிவிட்டேன். அவருக்கு முன்னால் அல்லாஹ்வை என்னுடைய கலீலாக ஆக்கிவிட்ட காரணத்தால் அபூபக்கரை என்னால் ஆக்க முடியவில்லை. ஒருவேளை நான் அல்லாஹ்வை என்னுடைய கலீலாக ஆக்கவில்லை என்று சொன்னால் யாரை ஆக்கியிருப்பேன்? இந்த அபூபக்கரை ஆக்கியிருப்பேன் என்று சொன்னாங்க. இது அபூபக்கருடைய அடுத்த சிறப்பு இல்லையா? அதே மாதிரி நீங்க வந்து மதீனாவுடைய பள்ளிவாசல் மஸ்ஜிது நபவி, அதை ஆரம்பத்தில் பார்த்தால் இது மாதிரியான கோட்டை மாதிரியான பள்ளிவாசல் இல்ல. பள்ளிவாசல்ல ஆங்காங்கே வாசல்கள், பள்ளிவாசல முழுசா வந்து செவர வைக்க முடியாம சஹாபாக்களுடைய வறுமை வசதி பத்தல, வசதி பத்தனால இங்க ஒரு ஓட்டை, அங்க ஒரு ஓட்டை, அங்க ஒரு ஓட்டை, நிறைய வாசல் இருக்கு. சில சஹாபாக்கள் இந்த வழியா வருவாங்க, சில சஹாபாக்கள் அந்த வழியா வருவாங்க, சில சஹாபாக்கள் இந்த வழியா வருவாங்க. இப்படி வந்து கொண்டு வந்தார்கள். இப்படி வந்தது மட்டும் இல்லாம எந்த வாசல் யாருடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதோ அந்த வாசலுக்கு அந்த சஹாபியுடைய பெயரை வச்சிருவாங்க. உதாரணமா மதீனாவுடைய பள்ளி வாசலுடைய இந்த வாசல் உமருடைய வீட்டுக்கு பக்கம் என்று சொன்னால் இந்த வாசலுக்கு பேர் என்ன? பாபு உமர். இந்த வாசல் சாதுடைய வீட்டுக்கு பக்கம் என்று சொன்னால் அந்த சஹாபி இந்த வாசல் வழியா உள்ள வருவார், இங்கிட்ட வீடு இருக்கு. அந்த வாசலுக்கு பேர் என்ன? பாபு சஹது. அவ மதீனாவுடைய பள்ளி வாசல் நீ ஆரம்பத்துல பாத்தீங்களாக்க நிறைய வாசல்கள் உள்ளன. ஒவ்வொரு வாசலுக்கும் வந்து ஒரு பேர் இருந்துச்சு. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள், சுத்துல் அவ்வாப, இந்த எல்லா வாசலையும் நீங்கள் அடைத்து விடுங்கள். வறுமையில் இருக்கும் போதே செவறு கட்ட முடியாத காரணத்தால ஆங்காங்கே வாசல் மாதிரி வச்சிருந்தாங்க. அல்லாஹ் கொஞ்சம் செல்வத்தை கொடுத்தா கொடுத்தவனையும் சொல்லிட்டாங்க, சுத்துல் அபுவாப, எல்லா வாசல்களையும் நீங்கள் அடைத்து விடுங்கள். இல்லா பாபா அபாபக்கர், அபூபக்கர் ஒரு வாசல் வழியாக வந்து கொண்டிருந்தாரே அதை மாத்திரம் விட்டு விடுங்கள். அவருடைய மனசை நான் நோவினைப்படுத்த விரும்பவில்லை, அவருக்கு நான் சிரமம் கொடுக்க விரும்பவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா வாசலையும் அடைங்க, அபூபக்கருடைய வாசலை மட்டும் அடைக்க வேணாம் என்று சொன்னார்களே, இது அபூபக்கருடைய தனிச்சிறப்பா இல்லையா? அது மாத்திரமல்லாமல் ஒரு செய்தி, அதே இமாம் புகாரி பதிவு பண்ணுவாங்க. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஒரு ஏழையான பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வருவாங்க, வந்து தன்னுடைய வறுமையை சொல்லி காட்டி, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், என்னுடைய பசியை நீங்கள் அடக்குங்கள், எனக்கு நீங்கள் பொருளாதார உதவிகளை செய்யுங்கள் என்று அந்த ஏழை பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கோரிக்கை வைப்பாங்க. கோரிக்கை வைத்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மையார்கிட்ட சொல்லுவாங்க, இப்ப என்கிட்ட வசதி இல்ல, நீங்க கேட்கிற அந்த தொகையை வந்து என்னால வந்து ஒண்ணுமே தர முடியாது என்று சொல்லிவிட்டு நீங்கள் போய்விட்டு பிறகு வாருங்கள். நீங்கள் பிறகு வந்தால் ஏதேனும் ஜகாத்துடைய பொருள் எனக்கு வந்திருக்கலாம், சதக்காவுடைய பொருள் வந்திருக்கலாம், வந்துவிட்டால் அதை தந்து விடுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மையார்கிட்ட வந்து சொல்லுவாங்க. சொன்ன அந்த அம்மையார் அந்த சஹாபிய பெண்மணி ரசூலுல்லாஹ்ட கேள்வி கேட்பாங்க, இல்லம் தஜிதீனி, அல்லாஹ்வுடைய தூதரே நான் சென்று விட்டு நாளைக்கு வரும்போது நீங்கள் இல்லை என்றால் என்ன செய்வது? இந்த அர்த்தத்தில் கேட்கிறாங்க, நீங்கள் மரணித்து விட்டால், நானும் ஏழையா இருக்கிறேன், நான் வந்து ஏழையா உங்கள்கிட்ட வந்து பசியோடு வந்திருக்கிறேன், நான் போயிட்டு நாளைக்கு நாளை மறுநாள வரும்போது உங்களை அல்லாஹ் அழைத்துக் கொண்டால், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே சென்றிருந்தால் நான் யார்கிட்ட போறது, நான் யார்கிட்ட போய் காசு பணம் கேட்கிறது என்று அந்த அம்மையார் நபிகள் நாயகத்திலே கேள்வி கேட்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மையாருக்கு பதில் சொன்னாங்க, இல்லம் தஜிதீனி, என் அருமை சகோதரியே, நீ நாளை வரும்போது என்னை பெற்றுக் கொள்ளவில்லை என்று சொன்னால் ஃபதி அபூபக்கர், இந்த அபூபக்கரத்திலே சென்று விடு, என்னுடைய வேலையை நான் வகித்து விட்டால் அவர் செய்து கொண்டிருப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை சந்திக்கவில்லை என்று சொன்னால், தான் இல்லை என்று சொன்னால் யார்கிட்ட போக சொன்னாங்க? அபூபக்கர்கிட்ட போக சொன்னாங்களே. அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு சஹாபாக்கள் முதன்மையான சஹாபி, மிகச்சிறந்த சஹாபி இந்த அபூபக்கர் என்பதற்கு இந்த ஹதீஸ் வந்து ஆதாரமா இல்லையா? அது மட்டும் இல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல இஸ்லாத்தை சொல்றாங்க, இஸ்லாத்தை சொன்னா பல சஹாபாக்கள் கொஞ்சம் கொஞ்சம் லேட் லேட்டா இஸ்லாத்துக்கு வருவாங்க, பல சஹாபாக்கள் கேள்விகள் கேட்பாங்க, ஆனால் வரலாறுகளை நீங்கள் படித்து பாருங்கள், கேள்விகளே கேட்காமல் சுன்ன மாத்திரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மூன்று சஹாபாக்கள், அவங்க சிந்திக்கவே இல்லை, கேள்வியே கேட்கல. நபிகள் நாயகம் அங்கிருந்து வருவாங்க, தவுர் கோயில் ஹிரா கோயில இருந்து வருவாங்க, வந்து எனக்கு வகி வந்துருச்சு, நான் நபி ஆயிட்டேன் என்று அவர்கள் சொல்வார்கள். எப்போது அவர்கள் நபி என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார்களோ அப்போ உடனே ஏற்றுக்கொண்ட மூன்று சஹாபாக்கள், அதில் ஒரு சஹாபி யாரு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அலி ரலியல்லாஹு அன்ஹு. பெரிய வயசு சஹாபாக்கள்ல முதல் சஹாபி யாரு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. சிறுவர்கள் யாரு, அலி ரலியல்லாஹு அன்ஹு. பெண்கள்ல வந்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை நபி என்று அறிமுகப்படுத்திய மாத்திரத்தில், நபி என்று சொன்ன மாத்திரத்தில் உடனே ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள்ல இவர் முக்கியமான சஹாபி என்று சொன்னால், அப்ப இந்த அபூபக்கர் சித்திக் வந்து மிகச்சிறந்த சஹாபிக்கு இதெல்லாம் தெளிவான சான்று. இவங்களுடைய இன்னும் பல சிறப்புகளை நான் சொல்லல, சொன்ன சிறப்புகளாக போயிருவே தவிர வரலாறுக்குள்ள வந்து வர முடியாது. இது ஒரு சிறப்புகளை முடிச்சிடுறேன். அப்ப இந்த அபூபக்கருடைய நசபை வம்ச வழிய நீங்க பாத்தீங்களாக்கு, அவங்களுடைய பேரு என்ன, அம்மா பாப்பா வச்ச பேர் என்னன்னு சொன்னா அப்துல் காபா. அவங்க பேர் என்ன, அப்துல் காபா என்பதுதான் அவர்களுக்கு வந்து வைத்த பெயர். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆகிவிட்ட பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்குடைய பேரை வந்து மாத்தினாங்க. யாருடைய பேரு தப்பா இருக்குதோ, யாருடைய பேர் வந்து ஷிர்கா இருக்குதோ, அந்த பேர்கள் என்ன செஞ்சாங்க, மாத்தினார்கள். அந்த வரிசையில அப்துல் காபா என்றால் ஷிர்கா ஷிர்க் இல்லையா, காபாவுடைய அடிமை, தப்பு வைக்க கூடாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கருடைய பேரை வந்து அப்துல் காபான்னு பாருங்க, அந்த அப்துல் காபாவுடைய பேரை எப்படி மாத்தினாங்கன்னு சொன்னா, சம்மாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு அப்துல்லா என்று பெயர் வைத்தார்கள். நம்ம அபூபக்கர் அபூபக்கர்ங்கறமே, உம்மா பாப்பா வச்ச பேர் வந்து அப்துல் காபா, அது தப்பு என்ன கனாத்தா, ரசூல்லா வச்ச பேர் என்ன, அப்துல்லாவா இருந்தது. ஆனா அவங்களுக்கு வந்து ரெண்டு லக்கபம் உண்டு. லக்கபுடா என்ன, அவங்க இஸ்லாத்துக்காக சேவை செய்தால், தியாகம் செய்தால், அந்த தியாகத்தை மையமாக வைத்து அன்றைக்கு வந்து புகழ் பெயர் சூட்டுவாங்க. சித்தீர், உண்மையாளர், உண்மைப்படுத்தக்கூடியவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து என்ன சொன்னாங்க, சித்தீக் என்று சொன்னார்கள். எப்போது சொல்றாங்க, மிகராஜுக்கு போனாங்கல்ல, அதாவது நபித்துவத்துக்கு பின்னால ஏறக்குறைய 12 ஆண்டுகளுக்கு பிறகு, ஹிஜ்ராவுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகராஜுக்கு போறாங்க. பல்வேறு காட்சிகள் காட்டப்பட்டன, சொர்க்கம் காட்டப்பட்டது, நரகம் காட்டப்பட்டது, அவைகளை எல்லாம் பார்த்து விட்டு அதே இரவுல மக்காவுக்கு வந்துருவாங்க, மக்களை ஒன்று திரட்டுவாங்க. இன்றைய இரவில நான் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு சென்றேன், மஸ்ஜிதுல் அக்ஸாவை பார்த்தேன், அங்கிருந்து வானத்திற்கு போனேன், அங்கே சொர்க்கத்தை நரகத்தை எல்லாம் பார்த்தேன் என்று சொன்னாங்க. பாருங்க, இதை கேட்ட உடனே மக்கத்து காவிரிகள் ஏளனமா சிரிச்சாங்களா இல்லையா, யாருமே நம்பாம நம்ப மறுத்தாங்கல, நம்ப மறுத்து மக்கள் எல்லாம் கிண்டல் பண்ணும் போது ஒரே சஹாபி முதல் ஏற்றுக்கொண்ட சஹாபி யாரு, இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அபூஜஹில் கிண்டலா சொல்லுவான், அபூபக்கரை கூப்பிட்டு நீங்க வந்து முகமது நபின்னு ஏத்திக்கிட்டீங்கல, அவர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு நைட்ல வந்து நான் வந்து மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு போனங்கிறாரு, அங்கிருந்து வாரத்துக்கு போனங்கிறாரு, இதையெல்லாம் உங்களால் நம்ப முடியுமா என்று அபூஜஹில் தனக்கு சாதகமாக அபூபக்கரத்தில் கேட்கும் போது அபூபக்கர் சொன்ன வார்த்தை என்ன, இந்த வார்த்தையை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருந்தால் நான் அதனை நம்புகிறேன். ஏன் நம்புகிறேன், அவர் தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே போய் சொல்ல மாட்டார். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்களோ அதே மாதிரி அபூபக்கர் அவர்கள் சொல்லுவாங்க, அவர் சொந்த வாழ்க்கையில் போய் சொல்ல மாட்டாங்க, அதை அபூபக்கர் சொல்றாங்க. ரசூல்லாஹ் பத்தி அவங்க சொந்த வாழ்க்கையில போய் சொல்லுன்னு சொன்ன அல்லாஹ்வுடைய விஷயமா போய் சொல்லுவாங்களா, அவங்க போய் சொல்ல மாட்டாங்க என்று உடனே நம்புனாங்க. பாருங்க, அவங்க நம்புனவனின் ரசூல்லா சொல்லுவாங்க, இவர் சித்தீக்காக இருக்கிறார் என்று சித்தீக்னு அறிமுகப்படுத்துவாங்க. அப்ப அவருடைய லக்கபு என்ற சிறப்பு பெயர் என்னன்னு சொன்னா, அவருக்கு பேர் வந்து சித்தீக். அபூபக்கர் அபூபக்கர் எப்படி வரலாறு வந்துச்சுன்னு சொன்னா, எப்படி வந்துச்சு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல மனைவிகளை வந்து திருமணம் செஞ்சாங்க, அதுல எல்லா பெண்களும் வந்து விதவையான பெண்கள், ஒரே ஒரு பெண் விட்டு யாரு, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும் கன்னி பெண்ணு. பக்ரி என்றால், பிக்ரி என்றால் கன்னி பெண், உங்களுக்கு தெரியும், ஜவ்வஜக்கல்லாஹு பிக்ராங்குவாங்க, அப்ப பக்ரி என்றால் பிக்ரி என்றால் கன்னி பெண். அபூபக்கர் அவர் கன்னி பெண்ணின் தந்தை. அப்ப அபூபக்கர்லாம் பேர் கிடையாது. உம்மா பாப்பா வச்ச பேர் வந்து அப்துல் காபா, ரசூலுல்லா வச்ச பேர் வந்து அப்துல்லா, அவருக்கு சமுதாயம் அல்லாஹ்வுடைய தூதர் வச்ச பேர் வந்து சிறப்பு பெயர் அதீக் என்பது, சித்திக் என்பது. அதற்கு பிறகு வந்து வந்த பிறகுதான் அபூபக்கர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய தாயாருடைய பெயரை பார்த்தால், அவங்களுடைய தாயாருடைய பெயர் வந்து லைலா பின்த் சஹர் ரலியல்லாஹு அன்ஹா. இவங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். தாயாருடைய பெயரு லைலா பின்த் சஹர் ரலியல்லாஹு அன்ஹா. ஆனா வரலாறுகளுடைய படிச்சு பார்க்கும் போது லைலா லைலா என்ற பெயர்ல அவங்க ஃபேமஸ் ஆகாம எந்த பெயர்ல ஃபேமஸ் ஆயிட்டாங்க? உம்முல் ஹைர். எந்த பெயர்ல ஃபேமஸ் ஆயிட்டாங்க? உம்முல் ஹைர் என்ற பெயர்லயே, சல்மாங்கிற ஒரு பெயர்லயே அவங்க வந்து ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்றது. அப்ப சல்மாங்கிறது, லைலாங்கிறது, உம்முல் ஹைர்ங்கிறது எல்லார எல்லா பேரு அவங்களுடைய அம்மாவுடைய பேரு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அவங்களுடைய தந்தையின் பெயர் என்னன்னு சொன்னா அபு குஹாஃபா. தந்தை பேர் என்ன? அபு குஹாஃபா. நீங்க ஹதீஸ்களை படிச்சு பார்த்தீங்களா, அபு பக்கர் பின் அபி குஹாஃபா அப்படிதான் போடுவாங்க. அபு குஹாஃபாவுடைய மகன் அபு பக்கராக இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். தந்தையுடைய பேர் வந்து அபு குஹாஃபாங்க அவர் ஃபேமஸ் ஆயிட்டாலே அவருடைய இயற்பெயர் என்ன என்று சொன்னால் உசுமான். அவங்க அப்பா பேர் என்ன? உசுமான். உசுமான் என்பது வந்து இயற்கையான பெயரு. ஆனால் அபு குஹாஃபா என்ற பெயரில் அவங்க ஃபேமஸ் ஆயிட்டாங்க என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாவானாங்கற, அவர்கள் ஹலீஃபாக ஆகும் போது அவருடைய வயது 61. எத்தனை வயசு? நபிகள் நாயகம் மூத்தா போனாங்கல, வயசு வந்து 63. கரெக்டா நீங்க வரலாறு படிச்சு பார்த்தீங்களாக்க, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு 2 வருடம் 2 ஆண்டு 2 மாதம் இளையவர்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு 2 வருஷம் 2 மாசம் இளையவங்க வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய அகலாக்கு, அவங்களுடைய நீங்க நற்குணத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்களாக்க, வரலாறு படிச்ச மக்களுக்கு தெரியும். அதாவது ஐயாமுல் ஜாஹிலியா காலத்துல மக்கள் எல்லாம் சர்வ சாதாரணமா வந்து மதுபானத்தை குடிப்பாங்க. மதுபானம் குடிக்காத மக்களே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு எல்லோரும் குடித்தார்கள் என்று பார்க்கிறோமா இல்லையா? ஆனால் ஐயாமுல் ஜாஹிலியாவிலும் மதுபானம் அருந்தாத ஒரே மனிதர் என்று சொன்னால் யாரு? இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் அருந்தல. அபூபக்கர் மதுபானம் ஐயாமுல் ஜாஹிலியாவிலேயே குடிக்கல. சில மக்கள் கேட்பாங்க, ஏன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வந்து பெரிய பெரிய சஹாபி, எந்த அளவுக்கு அவர் மக்காவுல பெரிய தலைவர் என்று சொன்னா, மக்காவுல வந்து 10 தலைவர்கள் 10 தலைவர்களில் ஒருவர் யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அபூஜஹலுக்கு நிகரான தலைவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப ஃபேமஸான ஒரு பெரிய ஆளுனால நாங்கெல்லாம் மதுபானத்தை அருந்துறோமே, நீங்க ஏன் குடிக்கிறது இல்ல என்று கேட்கும் போது அதுக்கு அபூபக்கர் சொல்லுவாங்களா, என்னுடைய உடம்பில் இருந்து துருவாடை வருவதை நான் விரும்பவில்லை. அது குடிச்சா வந்து எனக்கு உடம்புல துருவாடை வந்துடும். வந்துறது மட்டும் இல்ல, என்னுடைய அவுரத்து வந்து வெளியே, அவுரத்து சொன்னா மர்மமான பகுதி, அதாவது மர்மஸ்தான காட்டக்கூடாத பகுதிகள், என்னுடைய அவுரத்து வந்து வெளியே தெரிஞ்சிருமோ, மக்கள் பார்த்துருவாங்களோ என்ற அந்த அச்சத்தால் நான் என்ன செய்ய மாட்டேன், மதுபானத்தை அருந்த மாட்டேன் என்று ஐயாமுல் ஜாஹிலியாவில் மக்கள் எல்லாம் மதுபானங்கள் மூழ்கி கொண்டிருக்கும் போது மதுபானம் அருந்தாத முக்கியமான சாவி இந்த அபூபக்கர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம சுபஹானல்லாஹ், நீங்க வரலாறுகளை படிச்சு பார்த்தீங்களாக்க, இவங்களுடைய அந்த அகலாக்க, இவங்களுடைய அந்த குணத்தை, இவங்களுடைய ஒழுக்கத்தை படிச்சு பார்த்தீங்களாக்க, அன்றைய காலத்தில் நபிகள் நாயகத்தை சஹாபாக்கள் எந்த அளவுக்கு புகழ்ந்தார்களோ அதற்கு நிகராக அதே போன்று அபூபக்கரை மக்கள் புகழ்ந்தார்கள். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் ஹிரா குகையில் இருந்தாங்களா இல்லையா? அவங்களுக்கு வஹி வந்துச்சே, அந்த ஆரம்ப வஹி இக்ரான வந்துச்சே, பயந்துகிட்டு கடைசியில வந்து ஹதீஜா நாயகி வீட்டுக்கு வந்தாங்களே. அப்ப ஹதீஜா நாயகி வீட்டுக்கு வரும்போது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய ரசூல் கிட்ட சொன்ன வார்த்தை என்ன? வல்லாஹி மா யுஹ்ஸீக் அல்லாஹு அபதா, அல்லாஹ் ஒருபோதும் உங்களை கேவலப்படுத்த மாட்டான் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகத்தினுடைய சில நற்பண்புகளை சொன்னாங்க. இப்படிப்பட்ட நற்பண்புகளுக்கு சொந்தக்காரர்கள் நீங்க, உங்களை வந்து ஒருபோது அல்லாஹ் கைவிட மாட்டான், உங்களை வந்து அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான் என்று அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகத்தை பார்த்து சொன்ன நற்பண்பு என்பது, இன்னக தஸிலு ரஹிம வ தஹ்மிரு கல்ல வ தக்ஸிபு மஹ்தூம வ தக்ரி லைஃப வ தஅயுனு அலா நவாயிபில் ஹக் என்ற இந்த அஞ்சு நற்பண்புகளை அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகத்தை பார்த்து சொன்னாங்க. என்ன அர்த்தம்? இன்னக தஸிலு ரஹிம, நீங்கள் சொந்த பந்தங்களை ஒட்டி வாழக்கூடியவர், சொந்த பந்தங்களோடு அவங்க வந்து சேர்ந்து வாழ்வாங்க, யார்கிட்டையும் சண்டை போட மாட்டாங்க, யாரோடையும் பேசாம இருக்க மாட்டாங்க. அப்ப இன்னக்க தசீலு ரஹிம, நீங்கள் சொந்தங்களோடு சேர்ந்து வாழக்கூடியவர். அது மாத்திரம் அல்ல, தஹமீலுல் கல்ல, பிறரின் சுமையை நீங்கள் சுமக்கக்கூடியவர். அடுத்தவங்களுக்கு கஷ்டம் சொன்னா அதை என்ன செய்வாங்க? அந்த கஷ்டத்தை இவங்க சுமந்துக்குருவாங்க. உங்களுக்கு என்ன கஷ்டம், உங்களுடைய சிரமம் என்ன, உங்களுடைய கவலை என்ன என்றெல்லாம் கேட்டு அவருடைய அந்த சிரமத்தை போக்குறதுக்கு என்னென்ன முயற்சிகள் பண்ணுவோம் அத்தனை முயற்சிகளையும் நபிகள் நாயகம் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு பண்ணுவாங்களா அப்படின்னு சொன்ன, நம்ம எல்லாம் பஜார்களுக்கு கடைவீதிகளுக்கு போறோம் பாருங்க, நம்ம நம்ம தேவைகளுக்கு நேரா பஜாருக்கு போவோம், வாங்க வேண்டியதை வாங்குவோம், வாங்கிட்டு வந்து வீட்டுல போட்டுருவோம். ஆனால் நபிகள் நாயகம் அலி செல்லம் கடை வீதிக்கு போறதுக்கு முன்னால என்ன செய்வாங்களா, அண்டை வீட்டார்களுக்கு போவாங்க. அண்டை வீடுகளுக்கு போய் நான் இது மாதிரி இந்த கடைகளுக்கு போறேன், உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா, என்னமாச்சு தேவையா, ஏதாச்சும் வாங்கிட்டு வரணுமா, நபியாக ஆகிவிட்ட பிறகு கூட இந்த மாதிரி கேட்பாங்க. அவங்க எவ்வளவு பெரிய ஒரு சாமானை வாங்க சொன்னாலே என்ன செய்வாங்க, வாங்கிட்டு வந்து சுமந்து உண்டு தூக்கிட்டு வந்து வீட்டுல கொடுப்பாங்க என்ற செய்திகளை பார்க்கிறோம். அப்ப ஹதீஜா நாயகி சொல்றாங்க, வதஹமிருல் கல்ல, இரண்டாவது பண்பு என்பது மக்களுடைய சுமையை மக்களுடைய சிரமத்தை நீங்க வந்து சுமக்கிறீங்க. மூணாவது வதக்ஸிபுல் மஹ்தூம, நீங்கள் உழைப்பதே ஏழை எளிய மக்களுக்காக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதக்கா வாரி வாரி என்ன செய்வாங்க, வழங்குவாங்க. அப்ப ஹதீஜா நாயகி சொல்றாங்க, வதக்ஸிபுல் மஹ்தூம, உங்களுடைய உழைப்பு என்பது யாருக்காக உள்ளது, ஏழை எளிய மக்களுக்காக நீங்க வந்து உழைக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, விருந்தாளிகள் வீட்டுக்கு வந்து விட்டால் அந்த விருந்தாளிகளை நீங்க கண்ணியப்படுத்துறீங்க, அவங்களுக்கு வந்து விருந்தோம்பல் செய்றீங்க. அது மட்டும் இல்லாம அலா நவாயிபில் ஹக்கு, யாரெல்லாம் ஹக்குல நியாயத்தில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நீங்க தேடி போய் உதவி செய்றீங்க. இப்படிப்பட்ட நல்ல பண்புகளுக்கு சொந்தக்காரராகிய உங்களை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், கேவலப்படுத்த மாட்டான், நீங்க மரணிக்க மாட்டீங்க என்று அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகத்தை வந்து புகழ்ந்தாங்க. இது புகழ்ந்தது எப்ப, அவங்க 40 வயசுல நபி ஆனாங்கல, அந்த ஹிரா குகையில இருந்து வந்தாங்கல, வந்த உடனே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இந்த வார்த்தையை புகழ்ந்தாங்க. சுபஹானல்லாஹ், நீங்க ஹதீஸ்களை படிச்சு பாருங்க, வரலாறுகளை நீங்க படிச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை சொல்றாங்க, இஸ்லாத்தை சொன்னா இஸ்லாம் வந்து எடுபடல, பல சஹாபாக்கள் வந்து பல நாடுகளுக்கு ஹபசா மாரியா நாடுகளுக்கு வந்து ஹிஜ்ரா போனாங்க. அப்படி செல்லும் போது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு நினைக்கிறாங்க, இதுக்கு மேல நம்மளும் மக்காவுல தங்க வேண்டாம், மக்காவுல வந்து ஒரு முஸ்லிமா வாழ முடியாது, நம்ம எங்க போயிருவோம், ஹபசாவுக்கு அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போயிருவோம் என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஹபசாவிற்கு அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் பண்ணி போறாங்க. ஏறக்குறைய மக்காவுடைய எல்லையை தாண்டிடுவாங்க. மக்காவுடைய எல்லை தாண்டின உடனே மக்கத்து காவிர்கள் ஒரு முக்கியமான தலைவர் இப்னு துகுனா என்பவர், இப்னு துகுனா என்பவர் அபூபக்கர் சித்திக்க வந்து பாப்பாரு. அவர் வந்து காபிரு, காபிருடைய தலைவர், அபு ஜஹலுடைய நெருங்கிய நண்பர். அப்ப இப்னு துகுனா பார்த்துட்டு அபூபக்கரை கேட்பாங்க, அபூபக்கரை நீங்க எங்க போறீங்க என்று அவர் கேட்க அபூபக்கர் சித்தீக் சொல்லுவாங்க, நான் வந்து இதுக்கு மேல மக்கா வந்து தங்க முடியாது, எங்களுடைய மார்க்கத்தை காப்பாற்ற முடியாது, மக்களுக்கு மார்க்கத்தை சொல்ல முடியாது, எனவே மக்காவை துறந்து நான் அபிசீனியாவுக்கு போறேன் என்று சொன்னால் அந்த இப்னு துகுனா சொல்லுவார், அபூபக்கரே, உங்களை போன்ற நல்லவர்கள், உங்களை போன்ற கண்ணியமானவர்கள் மக்காவை விட்டு வெளியே செல்லக்கூடாது. சொல்றது யாரு, ஒரு எதிரி, ஒரு காஃபிர். அதாவது நண்பர் வந்து பாராட்டுவது பெருசு அல்ல, நண்பர் பாராட்டி விடலாம், ஒரு எதிரி பாராட்டுகிறார், அபூபக்கரே உங்களை போன்ற நல்லவர்கள் உங்களை போன்ற கண்ணியமானவர்கள் இந்த மக்காவை விட்டு வெளியே செல்லக்கூடாது. என்னோடு நீங்கள் மக்காவுக்கு திரும்புங்கள், நான் உங்களுக்கு அடைக்கலம் தருகிறேன், நான் உங்களுக்கு பாதுகாப்பு தருகிறேன் என்று சொல்லிவிட்டு இப்னு துகுனா என்ற அந்த காபிரின் தலைவர் அபூபக்கரை பார்த்து சொன்ன அதே வார்த்தையை அபூபக்கர் அவர்களே இன்னக்க தஸிலுர் ரஹிம் வ தஹமிலுல் கல்ல வ தக்ஸிபுல் மஹதூம வ தக்ரில் லைஃப வ துஈலு அலா நவாயிபில் ஹக் எந்த வார்த்தை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகத்தை பார்த்து எந்த வார்த்தைகளை சொன்னாங்களோ அதே வார்த்தையை இப்னு துகுனா யாரை பார்த்து சொன்னாரே அபூபக்கரை பார்த்து சொன்னாங்க. ஒரு எதிரி சொன்னார்னு சொன்ன இது நல்ல குணத்துக்கு வந்து மிகச்சரிய சான்றா இல்லையா? அது மட்டும் இல்லாம அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை வந்து மக்களுக்கு சொல்றாங்க. அவங்களுடைய தாவா பணியை நீங்க வந்து சுருக்கமா சொல்றேன். அவங்களுடைய தாவா பணியை நீங்க பாத்தீங்களாக்க அவங்க தாவா மூலமா பெரிய பெரிய சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. யாரெல்லாம் வந்ததா? உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்தாங்க. யாரு காரணம்? இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அதே போன்று சஹல் பின் அபி வக்காஸ் என்ற சஹாபி இஸ்லாத்துக்கு வந்தாங்க. யாரு காரணம்? இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அதே போன்று தல்ஹா பின் உபைதுல்லா என்ற சஹாபி இஸ்லாத்துக்கு வந்தாங்க. யாரு காரணம்? இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள்லாம் ஆரம்பத்தில் இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் பெரும் சஹாபாக்கள். யாரு? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, சஹல் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு யாரு காரணம், யாரு தாவான்னு சொன்னா யாருடைய தாவா? இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அது மட்டும் இல்லாம நீங்க வரலாறுகள் இன்னும் நீங்க ஆய்வு செஞ்சு பாத்தீங்களாக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்துல அஷரத்துல் முபஷ்ஷராண்டாங்கல நற்செய்து சொல்லப்பட்ட பத்து சஹாபாக்கள், சொர்க்கம் என்று சொல்லப்பட்ட பத்து சஹாபாக்கள் என்று அறிவித்தார்களே, அந்த பத்து சஹாபாக்கள் யாரெல்லாம் வர்றாங்க? அபூபக்கர் சித்திக்கு வந்து வர்றாங்க. இந்த அபூபக்கரால் இஸ்லாத்திற்கு வந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பத்து சஹாபாக்கள் ஒருவர். அபூபக்கரால் இஸ்லாத்திற்கு வந்த சஹல் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பத்து சஹாபாக்கள் ஒருவர். அபூபக்கரால் இஸ்லாத்திற்கு வந்த அபூ தல்ஹா பின் உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அந்த பத்து சஹாபாக்கள் ஒருவர். அவர் எப்படிப்பட்ட சஹாபி இஸ்லாத்த மக்கள்கிட்ட சொல்லி அந்த மக்களை எப்படி மாற்றினாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அப்ப என் அருமைய சகோதரர்களை, இதெல்லாம் இந்த அபூபக்கர் செஞ்ச இஸ்லாத்திற்காக செய்த தாவா பணிகளை யோசி முடிவு பண்ணிக்கிறானே. அது மட்டும் இல்லாம நீங்க வரலாறு படிச்சு பார்த்தீங்களாக்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப மென்மையான சஹாபி, ரொம்ப சாந்தமான சஹாபி, ரொம்ப இலகிய மனம் கொண்ட சஹாபி என்றெல்லாம் பார்த்திருக்கிறோம். ஆனா கொஞ்சம் டீப்பா நீங்க உள்ள போய் பார்த்தீங்களாக்க அவர் எங்கே சாந்தமா இருக்கணுமோ அங்கேதான் சாந்தமா இருப்பாரு. எங்கே சாந்தமா இருக்க கூடாது முடிவு பண்றாரோ அங்க என்ன செய்வாங்க? உமரை விட கடுமை காட்டிருக்கிறார்கள். அவங்களுடைய அந்த சகா, அந்த ஷஜாஅத், அந்த வீரம், அவங்களுடைய அந்த வீரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்க. சுப்ஹானல்லாஹ், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மிகச்சிறந்த வீரராக இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க. எப்படி வாழ்ந்தாங்க? அவங்களுடைய அந்த வீரத்தை பத்தி சில ஹதீஸ்கள் வருது. அதாவது மக்காவுடைய ஆரம்ப காலகட்டம், ஆரம்ப காலகட்டத்துடைய அபூபக்கருடைய வீரம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவுக்கு போறாங்க. காபாவுக்கு போய் இஸ்லாத்தை சொல்றாங்க. இஸ்லாத்தை சொன்ன அந்த அபூஜஹலுடைய தலைமையில் உள்ள அந்த கும்பல் நபிகள் நாயகத்தை அடிச்சு உதச்சி ஏறக்குறைய கொலை பண்ண போறாங்க. அப்ப கொலை பண்ண போகக்கூடிய அந்த கட்டத்துல மிகச்சின்ன சஹாபாக்கள் தான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப கம்மியான சஹாபாக்கள் இஸ்லாத்துல இருக்கிறாங்க. அபூஜஹலுடைய அந்த அடி ஓத வந்து பாக்குறாங்க. என்ன செய்ய முடியல? யாரும் பக்கத்துல போய் தடுக்க முடியல. தட்டி கேட்கும் எல்லாரும் பயப்படுறாங்க. எல்லோரும் பயந்து கொண்டிருக்கும் போது தட்டி கேட்ட ஒரே சஹாபி யாரு? இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. நேரா பக்கத்துல போவாங்க. போய் அபூஜஹலை பார்த்து கேட்பாங்க, அதக்துலூன ரஜுலன் ஐயகூல ரப்பி அல்லாஹ். அபூஜஹலே, அதக்துலூன ரஜுலன், ஒரு மனிதனை நீ கொலை செய்ய போகிறாயா? எந்த மனிதனை? ஐயகூல ரப்பி அல்லாஹ், எந்த மனிதன் தன்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்கிறாரோ அவரை நீ கொல்ல போறியா என்று பல 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 காவிர்களை அடித்து கொண்டு உள்ள நுழைஞ்சி அபூஜஹலை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லி அவங்களும் அடி வாங்கி அல்லாஹ்வுடைய ரசூலை வந்து காப்பாத்தினாங்க என்ற செய்திகளை பார்க்கிறோமே. இது அபூபக்கருடைய வீரமா வீரம் இல்லையா? அதே மாதிரி அவங்களுடைய ஆட்சியுடைய ஆரம்ப காலகட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா நபிகள் நாயகமுடைய மூத்தா போனவனையே பயங்கரமான குழப்பத்தை இஸ்லாமிய சமுதாயம் வந்து சந்திக்குது. எப்படிப்பட்ட குழப்பம் சொன்ன, சில பேர் காசராலே மாறிடுறாங்க. நபிகள் நாயகத்துடைய மரணத்தை கேள்விப்பட்டவனையே என்ன பண்ணிடுறாங்க, சில பேர் காபிராக மாறிவிட்டார்கள், சில பேர் முஸ்லீமாக இருந்து கொண்டு நாங்கள் ஜகாத்தை மறுக்கிறோம், நாங்கள் ஜகாத்தை தரமாட்டோம். சில பேர் டோட்டல் காபிர், சில பேர் என்ன ஜகாத்தை மட்டும் மறுப்பது, சில பேர் முஸைலாமா மாதிரியான சில பேரை வச்சு இவர் வந்து நபி, நீங்க மூத்தா போயிட்டீங்க, ரசூல்லா மூத்தா போயிட்டாங்க, அடுத்த நபி யாரு, இந்த முஸைலாமா என்பவர் நபியாக இருக்கிறார் என்றெல்லாம் மக்கள் வந்து சில பேரை வந்து நபின்னு ஏத்துக்கிறாங்க. சில முஸ்லிம்கள் சஹாபாக்களே காஃபிரா மாறிடுறாங்க, சில பேர் ஜகாத்த மறுத்துறாங்க. இப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு சூழலை அபூபக்கர் சித்திக்கள் எல்லாம் சந்திக்கிறாங்க. சந்திச்சா எந்த அளவுக்கு சந்திப்பாங்கன்னு சொன்னா, எல்லாரும் சேர்ந்து மதீனாவை தாக்க வருவாங்க. மதீனாவை தாக்க எல்லோரும் ஆயத்தம் ஆகும் போது அபூபக்கர் சஹாபாக்களை ஒன்று கொண்டு சொல்லுவாங்க, வல்லாஹி லவ் காத்தில் என்ன மன் ஃபர்ரக பைன ஸலாத்தி வஸ்ஸகா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் சொல்கிறேன், லவ் காத்தில் என்ன நான் அவர்களுக்கு எதிராக போர் செய்வேன். யாருக்கு எதிராக, யாரு வந்து ஜக்காத்தையும் சலாவையும் மறுத்தாங்களோ, ரெண்டையும் வேறுபடுத்தி பார்த்தாங்களோ, அவங்களுக்கு எதிராக நான் என்ன செய்வேன், போர் செய்வேன். பெரிய பெரிய சஹாபாக்களோட போர் வேணாண்டாங்க. போர் வேணான்னு சொன்ன முக்கியமான சஹாபி உமர் ரலி அல்லாஹு அன்ஹு. நம்ம எல்லாம் உமரை வந்து வீரம் சொல்றோமே, வரலாறு படிச்சு பார்த்தீங்களாக்கு உமரை தாண்டிய வீரம் யாரு, அபூபக்கர் சித்தீக் ரலி அல்லாஹு அன்ஹு. அப்ப உமர் ரலி அல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நம்ம வந்து இந்த டைத்துல உங்களுக்கு எதிராக போர் செய்யக்கூடாது, போர் செஞ்சா ஜெயிக்க முடியாது என்று உமர் மாதிரியான பெரிய சஹாபாக்கள் எல்லாம் பயந்து கொண்டிருந்த போது அபூபக்கர் சொன்ன வார்த்தை, வல்லாஹி அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றேன், லவ் காத்தில் என்ன அவர்களுக்கு எதிராக நான் போர் செஞ்சே தீருவேன். யாருக்கு எதிராக, மன் ஃபர்ரக பைன ஸலாத்தி வஸ்ஸக, வேற ஒரு ரிவாயத்துல நான் தன்னந்தனியாக நின்றாவது, நீங்கள் எல்லாம் எனக்கு உதவி செய்யாமல், உமர் பாயா சஹாபாக்கள் பார்த்து சொல்லுவாங்க, நீங்கள் எல்லாம் எனக்கு உதவி செய்யாமல் என்னை விட்டும் பின்தங்கி விட்டால், நான் தன்னந்தனியாக இருந்தாவது நான் போர் செய்வேன், என்னை மிருகங்கள் குத்தி அவர்கள் கீறி கிழிப்பதை போன்று என்னை கிழித்தாலும் பரவாயில்லை, நான் போர் செய்யாமல் ஓய மாட்டேன் என்று சொன்ன சஹாபி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அவருடைய வீரமா வீரம் இல்லையா? அது மட்டும் இல்லாம இன்னொரு செய்தியை பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரு போருக்கு போறாங்க, பத்ரு போர்ல சில சஹாபாக்கள் கலந்துக்கிறாங்க. அதுல இக்கட்டான ஒரு காலகட்டத்துல ரசூல்லா மட்டும் தனியா இருப்பாங்க. ரசூல்லா மட்டும் தனியா இருக்கும் போது அவங்கள வந்து பாதுகாக்கணும், அவங்கள பாதுகாக்கிறதுக்காக சஹாபாக்கள் சேர்ந்து பேசுவாங்க, ரசூல்லா தனியா ஒரு இடத்துல நிக்கிறாங்க, அவங்கள நம்ம பாதுகாக்கணும். அந்த பாதுகாக்கக்கூடிய ஆற்றலும் தைரியம் யாருக்கு இருக்கிறது? ஏன்னா நபிகள் நாயகத்துக்கு வந்து பாதுகாப்பு இல்ல, நபிகள் நாயகத்தை வந்து யாரு பாதுகாக்கிறாங்களோ அவங்களுடைய உயிருக்கு வந்து உத்தரவாதம் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு சூழல் பத்ரு போர்ல வரும்போது அபூபக்கர் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு என்னை சார்ந்ததாக இருக்கிறது, மற்ற சஹாபாக்கள் எல்லாம் நீங்க எல்லாம் போர் பண்ணுங்க, நீங்க போர் பண்ணுங்க, நான் என்ன செய்ய, கையில வாழை வச்சு சொல்லுவாங்க, கையில் வாழை ஏந்திய வண்ணமாக நான் வந்து அபூபக்கரை பாதுகாப்பேன், அல்லாஹ்வுடைய ரசூலை பாதுகாப்பேன் என்று பாதுகாத்தாங்கல. அவ போருக்கு போனது, பல காவிர்களை வந்து வெட்டி வீழ்த்தியது, இதெல்லாம் இந்த அபூபக்கருடைய மகத்தான வீரம். அது மட்டும் இல்லாம இவங்களுடைய வள்ளல் தன்மையை நீங்க பாத்தீங்களா, சுபஹானல்லாஹ், அபூபக்கருக்கு நிகர் அபூபக்கர் தான். அவங்களுக்கு நிகராக எந்த சஹாபி என்ன செய்யல, சதக்கா பண்ணல. ஹதீஸுகள் வருது, ரசூலுல்லாஹி சொல்லி காட்டுறாங்க, திரும்பி வரக்கூடிய ஹதீஸ், அதாவது மற்றவங்க எல்லாரும் எனக்கு மார்க்கத்துக்கு உதவி செஞ்சாங்க, அவங்களுடைய உதவியை நான் வாங்கினேன், அதை நானும் அனுபவிச்சேன், இஸ்லாத்துக்கு என்ன செஞ்சுக்கிட்டேன், பயன்படுத்திக்கிட்டேன், ஆனால் அவர்கள் எல்லோருக்கும் நான் பிறவி விவகாரம் செய்துவிட்டேன், யாரெல்லாம் எனக்கு உதவி செஞ்சாங்களோ, யாரெல்லாம் இந்த மார்க்கத்துக்கு உதவி செஞ்சாங்களோ, எல்லோருக்கும் நான் என்ன செய்துவிட்டேன், பிறவி விவகாரம் செய்துவிட்டேன். ஒரே ஒருவரை தவிர, யாரை தவிர, இந்த அபூபக்கரை தவிர, இந்த அபூபக்கர் எனக்கு உதவி செய்தாரே, இந்த மார்க்கத்திற்கு உதவி செய்தாரே, அவர் செய்த உதவிக்கு இந்த உலகத்தில் என்னால் பிறவி விவகாரமே செய்ய முடியாது, மறுமையில் அல்லாஹ்வால் தான் முடியுமே தவிர என்னால் முடியாது என்று நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்கல. இது அபூபக்கருடைய சிறப்பா சிறப்பு இல்லையா? அதே மாதிரி வேற ஒரு ஹதீஸ் வரேன், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய சொத்தையும் அவங்க சொத்து மாதிரி பயன்படுத்த மாட்டாங்க. காசு பணங்கள் பொருளாதாரங்கள் என்ன செய்வாங்க, அவங்க எல்லாம் வந்து விரும்பி அன்பா கொடுத்தா சில இதை வாங்குவாங்களே தவிர உரிமையா போய் எடுத்து பயன்படுத்த மாட்டாங்க. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியுடைய பொருளை கேட்காம எடுத்து கேட்காம செலவு செய்வாங்கன்னு சொன்னா அது யாருடைய பொருளே, அபுபக்கர் சித்திக்குடைய பொருள். அவங்களுடைய வீட்டுக்கு போவதா இருந்தா, அவங்களுடைய சொத்து சோகங்கள் அனுபவிப்பதா இருந்தா, அதை செலவு செய்வதா இருந்தா என்ன செய்ய மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க. தன்னுடைய பொருளை செலவு செய்வது போன்று அபுபக்கருடைய பொருளை வந்து செலவு செஞ்சாங்க என்று ஹதீஸுகளை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம அபுபக்கர் சித்திக்கு வந்து இஸ்லாத்துக்கு வந்தாங்கல, நீங்க வரலாறு படிச்சு பார்த்தீங்க, அவங்க இஸ்லாத்துக்கு வரும்போது அவங்கள்ட்ட இருந்த திருக மாத்திரம் 40,000 திருகங்கள். அன்னைக்கு வந்து அதாவது அற்பமான திருகத்துக்கு வந்து வீடு வாங்குவாங்களாம், வீடு வாங்குறதுக்கு ஒரு 50 திருகம் 100 திருகத்துல என்ன செய்வாங்களா, ஒரு வீட்டையே வாங்கிடுவாங்களா. அப்ப 100 திருகத்திற்கு வீடு வாங்கக்கூடிய அந்த கலாச்சாரத்துல அபூபக்கர் சித்தீக் வந்து இஸ்லாத்துக்கு வந்தாங்கல, அப்ப அவருடைய கையில் இருந்த திருக மாத்திரம் எவ்வளவு, 40,000 திருகம். மக்காவுடைய சில பணக்காரர்களில் யாரும் ஒருவர், இந்த அபூபக்கரும் ஒருவர் என்று பணக்காரா இருந்தாங்க. எப்போதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து மார்க்கத்துக்காக கேட்டாங்களோ கேட்க கேட்க வாரி வாரி இறைச்சாங்க. மதீனாவுல ஒரு கட்டத்துல உண்ண வழி இல்லாமல் சிரமப்பட்டார்கள். பெரிய பணக்காரராக மக்காவிலே வாழ்ந்தவர்கள் மதீனாவில் என்ன செய்யறாங்க, சாப்பிட வழி இல்லாம கஷ்டப்படுறாங்க. அவங்க எந்த அளவுக்கு அள்ளி கொடுத்தாங்கன்னு சொன்ன, தபூக்கு போர் சமயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்லுவாங்க, நம்ம தபூக்கு போருக்கு போகணும், தபூக்கு வந்து வெகு தூரம், அவ்வளவு தூரத்துக்கு போகணும். எனவே என் அருமைய சஹாபாக்களே, உங்களுடைய பொருளாதாரங்களை அள்ளி வந்து கொட்டுங்கள், மார்க்கத்திற்கு அல்லாஹ்விற்காக நீங்க உதவி செய்யுங்கள். இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்கு போருக்காக சஹாபாக்கள்ட உதவி கேட்கிறாங்க. உதவி கேட்டா அப்போது அபூபக்கர்ட்ட போட்டி போட்ட சஹாபி உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க நினைக்கிறாங்க இந்த தபூக்கு போற சமயத்தில் அபூபக்கரை முந்திவிட வேண்டும் என்று நினைத்து உமருடைய சொத்து பத்தில பாதி சொத்தை எடுத்துக்கிட்டு வந்து அல்லாஹ்வுடைய ரசூலே இந்த இதை நீங்க வச்சுக்கிடுங்க, நான் மார்க்கத்துக்காக நான் கொடுத்துட்டேன் என்று அவங்க கொடுப்பாங்க. அப்ப நபிகள் நாயகம் கேள்வி கேட்பாங்க, உமரே நீ வந்து உன்னுடைய மனைவி மக்களுக்காக எதை வச்சுக்கிட்டா, அல்லாஹ்வுக்காக நீ எதை கொண்டு வந்துட்டா என்று கேட்டார். அவர் பெருமையில சந்தோஷத்தில் ஆனந்தத்தில் சொல்வார், அல்லாஹ்வுடைய தூதரே என்னுடைய சொத்தில் சரிபாதையை கொண்டு வந்து விட்டேன். அவங்க நினைப்பு என்ன, இன்னைக்கு நம்ம அபூபக்கர் வந்து ஜெயிச்சிட்டோம், நம்ம தான் சதக்காவுல ஃபர்ஸ்ட் என்ற எண்ணத்தில் உமர் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே என்னுடைய சொத்துல சரிபாதையை கொடுத்துட்டேன் என்று சொல்ல, அதற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் வருவாங்க, அவங்க கொடுப்பாங்க, அவங்கள்ட்ட ரசூலுல்லா கேட்பாங்க, அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே என் வீட்டிலே எதுவுமே இல்லை, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் வைத்து விட்டு எல்லாவற்றையும் அள்ளி கொண்டு வந்து விட்டேன், எந்த சொத்து சுகமும் என்கிட்ட இல்ல என்று டோட்டல் சொத்து சுகத்தை மார்க்கத்திற்கு அர்ப்பணித்த ஒரே சஹாபி என்று சொன்னால் அது எந்த சஹாபி, இந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய இல்மை நீங்க பாத்தீங்களாக்க, இவங்க ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு வந்துட்டனால பெரிய பெரிய சஹாபாக்க எல்லாம் குர்ஆனை பற்றி கேள்வி என்று சொன்னால், குர்ஆனை பற்றிய சந்தேகங்கள், ஹதீஸுகளை பற்றிய சந்தேகம், மார்க்கத்தை பற்றிய சந்தேகம் என்று சொன்னா யார்கிட்ட வந்து கேள்வி கேட்பாங்களா, அபூபக்கர்ட்ட வந்து கேள்வி கேட்பாங்க என்று ஹதீஸுகளை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அழகா பேசுவாங்களோ, எப்படி தெளிவா பேசுவாங்களோ, எப்படிப்பட்ட பேச்சாற்றல் கொண்டவர்களோ, அதே மாதிரி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர், மிக மிக அழகாக தெளிவாக பேசக்கூடிய பேச்சாளர் நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம சுருக்கமா நான் சொல்லுவதா இருந்தார், இந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து எப்ப ஹலீஃபாவா தேர்வு செய்யறாங்கன்னு சொன்னா ஹிஜ்ரி 11வது ஆண்டு. இன்னைக்கு வருஷம் என்ன, ஹிஜ்ரி 1431. அவர்கள் ஹலீஃபாவாக ஆன ஆண்டு ஹிஜ்ரி 11, மாதம் வந்து ரபியுல் அவ்வல், 4 வந்து 12, 4வது யௌம வந்து திங்கக்கிழமை. அப்ப திங்கக்கிழமை பிறை 12 ரபியுல் 12ல ஹிஜ்ரி 11 வருஷம் அவங்க வந்து ஹலீஃபா வாராங்க. இது எந்த நாள் சொன்னா, இது எந்த நாளு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த நாள். நபிகள் நாயகம் இன்னைக்கு தான் மரணிக்கிறாங்க, அவங்க என்னைக்கு வஃபாத் ஆனாங்களோ அதே அன்னைக்கு என்ன செஞ்சாங்க, இவர்கள் ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அவங்க எப்படி ஹலீஃபாவா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கிறது மட்டும் நான் சுருக்கமா உங்களுக்கு சொல்லி முடிச்சிடறேன். அவங்க ஹலீஃபாவா எப்படி தேர்வு செய்யப்படுறாங்கன்னு சொன்னா, ரசூல்லா வஃபாத் ஆயிடுறாங்க, அவங்க வஃபாத் ஆனவனையே அவங்க வந்து ஒன்னு நபியாவும் இருந்தாங்க, ரெண்டாவது மன்னாவும் இருந்தாங்க. ஏறக்குறைய சவுதி மாதிரியான அன்றைய வந்து பெரிய நாடா ஆயிருச்சு. இன்னும் சொல்ல போனா பஹ்ரைன் எல்லாம் இன்னைக்கு வந்து வேற கவர்மெண்ட். ரசூல்லா ஹயாத்துல பஹ்ரைன் யார் கவர்மெண்ட்ல இருந்துச்சு? ரசூல்லாவுடைய கையில பஹ்ரைன். ஏறக்குறைய ஒரு பெரிய ஒரு நாடு வந்துருச்சு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய ஒரு நாட்டின் மன்னராக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப நபிங்கிறது வந்து அவங்க தான் கடைசி நபி, வேற யாரும் நபி வர முடியாது. மன்னரா இருந்தாங்கல, அடுத்த மன்னர் வரணும், அடுத்த ஒரு ஜனாதிபதி வரணும் என்று சஹாபாக்கள் எல்லாம் பேசிக்கொள்கிறார்கள். சஹாபாக்கள் பேசிக்கொள்ளும் போது யாருக்கு இந்த ஆசை வருதுன்னு சொன்ன, அன்சாரிகளுக்கு வந்து ஒரு நியாயமான ஆசை வருது. அவங்க நினைக்கிறாங்க, நம்ம இஸ்லாத்துக்கு ரொம்பவே உதவி செஞ்சோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அங்கிருந்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தாங்கல, நம்ம செஞ்ச உதவி வந்து வரலாறுல வந்து யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்ப மார்க்கத்திற்காக இஸ்லாத்திற்காக நம்ம இவ்வளவு பெரிய உதவி செஞ்சோம், எனவே இந்த ஹலீஃபா என்ற பதவி, ஜனாதிபதி என்ற பதவி யாருக்குரியது? அன்சாரிகளுக்குரியது என்று அன்சாரி சஹாபாக்கள் எல்லாம் பேசிக்கொள்கிறார்கள். பேசிக்கொள்வது மாத்திரமல்ல, அன்சாரி சஹாபாக்கள் ஆசையும் படுகிறார்கள். எந்த அளவுக்கு அவங்க ஆசைப்படுறாங்க, அன்சாரி சஹாபாக்களில் ஒரு முக்கியமான தலைவராக இருந்த சஹாபி சஹத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சஹத் பின் உபாதாங்கிற சஹாபி, அன்சாரிகள்ல வந்து ரெண்டு குலம் இருக்கும், ஒண்ணு வந்து அவுஸ், இன்னொன்னு என்ன, ஹஜ்ரஜ். அப்ப அவுஸுங்கிற ஒரு குலமும் ஹஜ்ரஜிங்கிற ஒரு குலமும் அன்சாரிகள் இருந்துச்சு. ஹஜ்ரஜி என்ற குலத்தின் தலைவராக சஹத் பின் உபாதா என்ற சஹாபி இருந்தாங்க. இவங்க நினைக்கிறாங்க, நம்ம அன்சாரி பெரிய குலத்துக்கு சொந்தக்காரரு, நம்ம தான் தலைவர். அப்ப இந்த ஹலீஃபாங்கிற பதவி யாருக்கு வரணும்? நமக்கு தான் வரணும், அதுதான் நியாயமா இருக்கு என்று இவருக்கு சொந்தமான பெரிய ஒரு இடம் சதீஃபா பனூ சாயிதா என்ற ஒரு இடம். சதீஃபா பனூ சாயிதா என்ற இடத்தில் அன்சாரி சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று கூடி, நம்ம வந்து ஒரு ஹலீஃபாவை தேர்வு செஞ்சிடணும், அந்த ஹலீஃபா வந்து அன்சாரியா தான் இருக்கணும். யார தேர்வு செஞ்சிருவோம்? இந்த சஹத் பின் உபாதா என்ற சஹாபியை நாம் தேர்வு செய்து கொள்ளலாம் என்று அன்சாரிய சஹாபாக்கள் எல்லாம் பேசிக்கொள்வார்கள். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது இது அபூபக்கர் சித்தீக்குடைய காதுக்கு வரும். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு மதீனத்து பள்ளிவாசல் இருந்துகிட்டு இருப்பாங்க. மதீனத்து பள்ளிவாசல் இருக்கும் போது அவங்களுடைய காதுக்கு வந்து இந்த செய்தி வர, இந்த செய்தி வந்த உடனே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபு உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்ப இந்த மூணு சஹாபாக்கள் சேர்ந்து என்ன செய்வாங்க, அந்த சதீஃபா பனூ சாயிதாவுக்கு நேரடியா போயிருவாங்க. மூணு சஹாபாக்கள் பெரிய சஹாபாக்கள் மட்டும் இல்லாம இந்த மூணு சஹாபாக்களே சொர்க்கவாசி என்று ரசூலுல்லா அறிவிச்சாங்களே, அந்த சஹாபாக்கள் அபூபக்கர் இருந்தாங்களா இல்லையா, உமர் இருந்தாங்களா இல்லையா, அபு உபைதா என்ன நபிகள் நாயகம் அபு உபைதா பத்தி சொல்லுவாங்க, இந்த அபு உபைதா இருக்கிறாரே அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த சமுதாயத்தின் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார். ஒவ்வொரு சமுதாயத்துக்கு ஒரு அமீன் இருப்பாரு. என் உம்மத்துக்கு அமீன் யாரு? இதோ இந்த அபு உபைதாவாக இருக்கிறார். இந்த அபு உபைதா சொர்க்கவாசியாக இருக்கிறார் என்று சொன்னாங்களே, அப்ப சொர்க்கவாசி என்ற நடவாரும் சொர்க்கவாசி என்று அறிவிக்கப்பட்ட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு, மூணு சஹாபாக்கள் சேர்ந்து நேரா சகீஃபா பனூ சாயிதாவுக்கு போயிருவாங்க. பனூ சாயிதாவுக்கு போனவனையே அவங்க எல்லாம் அந்த அன்சாரிய சஹாபாக்கள் கொஞ்சம் காரசாரமா பேசி, நம்ம தான் ஹலீஃபாவா இருக்கனே என்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆவேசமாக பேச ஆரம்பிப்பார்கள். அபூபக்கர் ஹயாத்தா இருக்கும் போது சஹத் பின் உபாதா ஹலீஃபாவாக வருவதா, அது சரியல்லவே என்றெல்லாம் அந்த ஆதங்கத்தை கொட்ட ஆவேசமா பேச ஆரம்பிப்பாங்க. இதை பக்கத்தில் இருந்த சஹாபி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு புரிஞ்சுக்கிடுவாங்க, உமர் பேசினா நிலைமை வந்து சரியாகாது, அத நம்ம கையில எடுத்துருவோம் என்று உமரை வந்து தட்டி உட்கார வச்சிருவாங்க. நீங்க உட்கார்ந்துருங்க, நிலைமைய நான் பாத்துக்கிறேன், நான் சமாளிச்சுக்கிறேன் என்று சொல்லி அந்த அன்சாரி சஹாபாக்கள்ட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு உருக்கமான ஒரு உரை, உருக்கமான ஒரு பயான் செய்வாங்க அந்த அன்சாரிய சஹாபாக்களுக்கு. அந்த பயான கேட்ட உனையுமே அன்சாரி சஹாபாக்கள் இருந்த ஒரு சஹாபி ஹப்பாபின் முன்தீர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த சஹாபி சொல்வாரு அப்படி என்று சொன்னால், மின்னா அமீருன் வ மின்கும் அமீர், உங்கள்ல ஒரு அமீர் எங்கள்ல ஒரு அமீர். என்ன செஞ்சிருவோம், நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம் டோட்டல் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு இப்ப நபிகள் நாயகம் வந்து அவங்க தலைவராக இருந்தாங்களோ அதே மாதிரி ஒரு தலைவரா நாங்க நியமிக்க நினைச்சிருந்தோம், நீங்க இந்த அளவுக்கு தகுதி உண்டு உங்களுக்கு சொன்னீங்களா, நீங்க வந்து முஹாஜிருக்கு நீங்க வந்து ஹலீஃபாவா இருங்க, அன்சாரிக்கு என்ன செய்வோம், இந்த சாயிபு தான் ஹலீஃபாவா இருப்பாரு, அப்ப உங்கள்ல ஒரு ஹலீஃபா எங்கள்ல ஒரு ஹலீஃபா இருக்கட்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அன்சாரிய சஹாபி ஹப்பாபின் முன்னிற சஹாபி இத சொல்லுவாங்க. இத கேட்ட உடனே உமர் அலி எல்லாரும் கொதிச்சு போயிருவாங்க, கொதிச்சு போய் சொல்லுவாங்க, நம்ம எல்லாம் முஸ்லிம், ஒரு காலத்தில் நரகத்தின் விளிம்பிலே நின்று கொண்டிருந்தோம், அல்லாஹ்வுடைய ரஹமத்தின் காரணத்தால் தன்னுடைய நியமத்தின் காரணத்தால் அல்லாஹ்வுடைய ரசூலை கொண்டு நரகத்தை விட்டு அல்லாஹ் நம்மளை காப்பாத்தினா, காப்பாத்தி விட்ட பிறகு நம்மில் பிரிவதா, உங்களுக்கு ஒரு தலைவர் எங்களுக்கு ஒரு தலைவரா, இதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று உமர் அலி அல்லாஹ் அன்ஹு இதை வந்து கடுமையா மறுப்பாங்க. மறுத்தது மட்டும் இல்லாம அந்த சஹாபாக்களை பார்த்து சொல்லுவாங்க, என் அருமை அன்சாரிய சஹாபாக்களே, ஒரு ஹதீஸ் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹாஜிராகிய முஹாஜிர்களுக்கு சொன்னார்கள், முஹாஜிர்களே நீங்கள் அன்சாரிகளிடத்தில் நன்றாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னாங்களே, அன்சாரிகள்ட்ட நன்றாக நடக்க சொன்னாங்கன்னு சொன்னா அது தரக்கூடிய பாடம் என்ன, நான் மௌத்தா போயிட்டா முஹாஜிர் தான் ஹலீஃபாவா இருக்கனே, ஆட்சியில வந்து முஹாஜிர் தான் வரனே, அவங்க அன்சாரிட்ட என்ன செய்யணும், மென்மையா நல்லா நடந்துக்கிறனே, அப்ப ஹலீஃபாவாக வரக்கூடிய தகுதி முஹாஜிருக்கு தான் இருக்குதுங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து சூசகமான சான்று இல்லையா என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸத்துக்கு போடுவாங்க. ஆனால் ஹப்பாபின் முன்தீர் ரலியல்லாஹு அன்ஹு இது வந்து தெளிவான சான்று இல்ல, தெளிவா எங்க இருக்கு, தெளிவா நீங்க சொல்லுங்க, தெளிவாக இல்லாத வரை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. என் கொள்கை என்ன, மின்னா அமீருன் வ மின்கும் அமீர், உங்கள்ல ஒரு அமீர் எங்கள்ல ஒரு அமீர் என்று சொல்லுவாங்க. சொன்னா ரெண்டு சஹாபாக்களுடைய வாக்குவாத முத்திரம் காரசாரமா போயிறேன். உச்சகட்டமாக இந்த ரெண்டு சஹாபாக்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது அங்கிருந்த மூணாவது சஹாபி அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க சொல்லுவாங்க, நம்ம எல்லாம் முஸ்லிம், மார்க்கத்துக்காக எவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சோம், தியாகம் செஞ்ச நம்ம சாதாரண அற்பமான ஒரு துனியாவிற்காக, அற்ப துனியாவிற பதவிக்காக நாம் போட்டி போடுவதா, நமக்குள் சண்டை போட்டுக் கொள்வதா என்று இந்த செய்திய அபூ உபைதாங்கிற சஹாபி சொல்லுவாங்க. இதை கேட்டவனையே அன்சாரிகளில் இருந்த இன்னொரு சஹாபி பஷீர் பின் நோமான் ரலியல்லாஹு அன்ஹு, இவர் அன்சாரி தான், இந்த பஷீர் பின் நோமான்ங்கிற சஹாபி சொல்வாரு, நான் ஒரு ஹதீஸை கேட்டிருக்கிறேன், இதெல்லாம் தர்க்கம் செய்யக்கூடிய சஹாபி யாரு, ஹப்பா பின் முன்தீர், அவர் தான் அன்சாரி தான் ஹலீஃபாவா இருக்கு, ஒன்னே அன்சாரி ஹலீஃபாவா வரனே, ஒரு பேச்சுக்கு வர முடியாட்டி உங்கள ஒரு ஆள் எங்களுக்கு ஒரு ஆள், ஹப்பா பின் முன்தீர் தான் காரசாரமா சொல்லுவாரு. காரசாரமா சொல்லும் போது அன்சாரிகள் இருந்த இன்னொரு சஹாபி பஷீர் பின் நோமான்ங்கிற சஹாபி சொல்லுவாங்க, ஒரு ஹதீஸை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன், என்ன ஹதீஸ், நபிகள் நாயகம் சொன்னார்கள், அல் இம்மத்து மின் குரைஷின் சஹீஹுல் புகாரில 4139வது ஹதீஸா, இன்னைக்கு அந்த ஹதீஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஹதீஸ் அன்றைக்கு பஷீர் பின் நோமானுல் அன்சாரிங்கிற சஹாபி சொல்லுவாங்க, அல் இம்மத்து மின் குரைஷின், இமாமாக அமீராக வரக்கூடிய தகுதி யாருக்குரியது, குறைசுகளுக்குரியதாக இருக்கிறது, குறைசுகள் தான் அமீரா வரனே, குறைசுகள் தான் ஹலீஃபா வரனே என்று அல்லாஹ்வுடைய ரசூலே சொல்லவில்லையா, அப்ப நீங்க எல்லாம் குறைசுகள் இல்லையே, அன்சாரிகள் வந்து குறைசுகளா இல்லையே, இதோ இந்த அபூபக்கர் குறைசி, இந்த உமர் குறைசி, அப்ப உங்களுக்கு வந்து ஹலீஃபாவுடைய பதவி இல்லைங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் சான்று இல்லையா என்ற தெளிவான ஒரு ஹதீஸை பஷீர் பின் நோமான்ங்கிற சஹாபி தூக்கி போடுவாங்க. தூக்கி போட்டவனையே ஹப்பா பின் முன்தீர்ங்கிற அந்த இன்னொரு அன்சாரிய சஹாபி பதவிக்காக வந்து போராட்டம் பண்ணாரு, அவர் இந்த ஹதீஸை கேள்விப்பட்டிருக்க மாட்டாரு, மத்த சஹாபாக்கள்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணுவார், அப்படியா, அப்படி ஒரு ஹதீஸ் இருக்குதா, ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்களா அப்படிங்குவாங்க. எல்லா சஹாபாக்கள் ஆமா அப்படி சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்று எல்லா சஹாபாக்களும் சொன்னவனையே இந்த சஹாபி அப்படியே அமைதியாங்க. சரியா, பதவிக்காக சொன்ன சஹாபி எல்லாரும் இப்படி வர ஹதீஸ் இருக்குது, ஹதீஸ் உண்மைதான் என்று சொன்ன மாத்திரத்தில் போராடிய சஹாபி என்ன செஞ்சாரு, அப்படியே அமைதியாய் உட்கார்ந்துருவாரு. உட்கார்ந்து சொல்லுவாரு, நான் வாக்குவாதம் பண்ணன, அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அது தவறாக இருக்கிறது என்று ஒரு ஹதீஸை தூக்கி போட்ட மாத்திரத்தில் அப்படியே சரண்டர் ஆயிடுவாரு. சரண்டர் ஆனவனையே அபூபக்கர் சித்திக் எந்திருப்பாங்க, எந்திரிச்சு ஏன் சாலபா இந்த ரெண்டு பேரை நியமிக்கிறேன், இந்த ரெண்டு சஹாபாக்களில் ஒருவரை நீங்கள் ஹலீஃபாவாக ஏற்றுக்கொள்ளுங்கள். முதல் சஹாபி இந்த உமர், இரண்டாவது சஹாபி இந்த அபு உபைதா. என் அருமை தோழர்களே, என் அருமை சஹாபக்களே, உன்னை இந்த உமருடைய கையில நீங்க பையாத்து பண்ணுங்க, அல்லது என்ன செய்து கொள்ளுங்கள், அபு உபைதாவுடைய கையே நீங்கள் பையாத்து செய்து கொள்ளுங்கள். நான் இந்த ரெண்டு பேரை தேர்வு செஞ்சுட்டேன், ரெண்டு பேர்ல ஒருவரை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இன்னைக்கு நம்ம பதவிக்காக இன்னைக்கு பார்க்கிறோம். அவன் சண்டை போடுறான், அவ பதவிக்கு எல்லா விதமான தகுதியும் சொந்தக்காரராக அபூபக்கர் சொல்லுவாங்க, நீங்க உமரை தேர்வு செய்யுங்க இல்லாட்டி அபூபதைய தேர்வு செஞ்சிருங்க அப்படின்னு. இதை கேட்ட உடனே அந்த ரெண்டு சகாபாக்கள் எந்திருப்பாங்க, எதுக்கு ஜனாதிபதியா வர்றதுக்கா, அவங்க எந்த சொல்லுவாங்க, அபூபக்கர் அவர்களே எங்களுக்கு அந்த பதவிக்குரிய தகுதியே இல்லை, அந்த தகுதிக்கு முழுமையான சொந்தக்காரர் நீங்கள் தான், நீங்கள் தான் என்று சொல்லிவிட்டு அந்த ரெண்டு சஹாபாக்கள் ரெண்டே ரெண்டு சான்றுகளை முன் வைப்பாங்க. முதல் சொன்ன சான்று என்னன்னு சொன்ன, அந்த சாஹிபுல் ஹார், நீங்கள் நபியின் குகை தோழர். இப்ப குகை தோழரே அந்த ஹிஜ்ரத்துக்கு போனாங்களே, அல்லாஹ் சஹாபிங்கிறானே, அந்த சாஹிபுல் ஹார், நீங்கள் சாஹிபுல் ஹாராக இருக்கும் போது நாங்கள் எல்லாம் சாஹிபுல் ஹார் இல்லையே, எனவே எங்களுக்கு இந்த தகுதி வந்து கிடையாது, உங்களுக்கே உரியது என்பது இந்த ரெண்டு சஹாபாக்கள் சொன்ன. நம்ம எல்லாம் தகுதி பதவி வேணுங்கிறதுக்கு சான்றுகளை வைப்போம், இவங்க வேணான்னு சொல்றதுக்கு சான்றுகளை வைக்கிறாங்க. முதல் சான்று. ரெண்டாவது சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போறதுக்கு முன்னால அவங்க வந்து கடைசி காலகட்டத்தில் அவர்கள் துளை வச்சாங்களே, அவர்கள் பள்ளி வாசலுக்கு வர முடியாத சமயத்தில் அன்னை ஆயிஷா இடத்திலே சொன்னார்கள், மூர் அபாபக்கரின் ஃபலியுசல்லி ஃபின்னாஸ், ஆயிஷாவே அபூபக்கருக்கு கட்டளையிடு, ஃபலியுசல்லி ஃபின்னாஸ், அவர் மக்களுக்கு துளகை நடத்தட்டும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பணியை செஞ்சாங்களோ, எந்த துளகையை தொழுதாங்களோ, பள்ளிவாசலுக்கு செல்ல முடியாத காரணத்தால் யார வந்து நியமிச்சாங்க, அபூபக்கரை நியமிச்சாங்களே, அவர் மரணித்து விட்டால் நீங்க தான் வரணுங்கிறதுக்கு இது தெளிவான சான்று இல்லையா, எனவே நீங்க தான் வரணும் என்று சொல்லிவிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கருடைய கையை பிடிப்பாங்க. கையை பிடிச்சு முதல்ல பயத், முதல் பயத்து செஞ்ச சஹாபி யாரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு முதல்ல பயத்து பண்ணுவாங்க. முதல் பயத்து செஞ்சவனையே இரண்டாவது அபு உபைதா, இவங்களை தான் பதவிக்கு வர சொன்னாங்க, பதவிக்கு வர சொன்ன அந்த சஹாபாக்கள முதல்ல அபூபக்கர் வந்து நான் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு முதல்ல உமர் நான் பண்றேன்னு பண்ணுவாரு. இரண்டாவது அபு உபைதா, நான் வந்து நீங்க தான் ஹலீஃபான் என்ன செஞ்சிடறேன், நான் ஏத்துக்கிறேன், உங்க கையில பயாத்து பண்ணிடுறேன் அப்படிங்குவாரு. மூணாவது அந்த அன்சாரி சஹாபாக்கள்ல ஒரு சஹாபி பஷீர் பின் சஹதுங்கிற சஹாபி பயாத்து பண்ணுவாங்க. இந்த சஹாபி அலி உம்மத்து பின் குரைஷின்றாரு, ஹதீசத்துக்கு போட்டார, ஹதீசத்துக்கு போட்ட அந்த அன்சாரிய சஹாபி, அன்சாரிகளை நான் ஃபர்ஸ்ட் பயாத்து செய்யறேன் அப்படின்னு பயாத்து பண்ணுவாங்க. இந்த பயாத்து மூணு சஹாபாக்கள் பண்ண உடனே சஹாபாக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து பயாத்து செய்தார்கள். எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான மக்களை பார்க்க எப்படி முண்டி அடித்துக் கொண்டு போட்டி போட்டு கொண்டு மக்கள் வருவார்களோ, அது மாதிரி போட்டி போட்டு கொண்டு எங்கே அபூபக்கர் அவருடைய கையை நாங்க பயாத்து செய்யறோம் என்ற மக்கள் எல்லாம் சஹாபாக்கள் எல்லாம் பயாத்து செய்ய ஆரம்பிச்சாங்க. யார் உள்பட, சஹத் பின் உபாதா உள்பட. அவர் யாரு, அன்சாரிகள் இருந்த பெரிய ஒரு தலைவர், ஏறக்குறைய தகுதி உள்ளவர். அவர் உள்பட அதே நம்மளா என்ன செய்வோமா, ஒரு சபை பதவிக்கு இருக்கிறோம், பதவிக்கு போட்டி போடுறோம், நம்ம வர முடியலன்னு சொன்ன அப்படி கருத்து முகத்தோடு வெளியே வருவோம். வெளியே வந்தது மட்டும் இல்ல, அவனை கவுத்த என்னென்னலாம் பண்ணுமோ அம்புட்டு செய்வோம். ஆனால் அதே சமயத்தில் இந்த சாதிபின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு நேரா போய் அபூபக்கர் கையில பயாத்து செஞ்சாங்களே, அப்ப இது தரக்கூடிய பாடம் என்ன, ஆரம்பத்தில் சஹாபாக்கள் அன்சாரிய சஹாபாக்களுக்கு சின்ன ஒரு ஆசை, சின்ன ஒரு ஆசையில ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் வந்துச்சு, அதுக்கு பிறகு அல் இம்மத்து மின் குரைசிங்கிற ஹதீஸ என்னைக்கு சஹாபாக்கள் பார்த்தாங்களோ சொல்லப்பட்டதோ அதுக்கு சரண்டர் ஆயிட்டாங்க என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது நடந்தது ஹிஜ்ரி 11 ரபீஉல் அவ்வல்ல 12 யௌமுல் இஸ்னைன் திங்கக்கிழமை வந்து ஹலீஃபா ஆயிட்டாங்க என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஹலீஃபா ஆனவனையே ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நேரா இது எங்க பையத் பண்ணாங்க? சகீஃபா பனு சாயிதா கேட்டதுக்கு பேர் என்ன? சகீஃபா பனு சாயிதா பெரிய ஒரு இடம். அந்த இடம் யாருக்குரியது? அன்சாரியுடைய தலைவர் சாதிப் பின் உபாதாவுக்குரியது. அங்கே பையத் பண்ணிட்டு நேரா மதீனாவுடைய பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. அந்த பள்ளிவாசல ஏற மிம்பர்ல ஏறினாங்க. மிம்பரில் ஏறிவிட்டு ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு மக்களுக்கு ஹலீஃபா ஆனவனையும் முதல் ஒரு ஹுத்துபா செஞ்சாங்க, முதல் ஒரு உபதேசம் பண்ணாங்க என்ற செய்திகளை பார்க்கிறோம். அப்ப ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹலீஃபாவா ஆனவனையும் அவர்கள் செய்த முதல் ஹுத்துபா முதல் உபதேசம் என்னங்கறத இன்ஷா அல்லாஹ் இப்ப டைம் இல்ல, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்க்கலாம். என் அருமை சகோதரர்களே, நம்ம இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக நிறைய ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுகளை கேள்விப்பட்டிருக்கிறோம். அவங்களுக்கு பிறகு ஹலீஃபாக்கள் எப்படி ஆட்சி பண்ணாங்க, அவங்களுடைய ஆட்சிகள் எப்படி இருந்துச்சு, ஹலீஃபாக்களுக்கு பிறகு பனு உமையாங்கிற ஒரு குழு ஆட்சி பண்ணுச்சு, அதுக்கு பிறகு பனு அப்பாசி ஆட்சி பண்ணாங்க, அந்த இஸ்லாமிய ஆட்சி வந்து யாருடைய கையில மாறுனுச்சு, எப்படி எல்லாம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு என்ற இந்த நீண்ட நெடிய வரலாறு இன்ஷா அல்லாஹ் நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம். அப்ப இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் ஹலீஃபா அபூபக்கருடைய ஹுத்துபா எப்படி இருந்துச்சு எழுபது ஆரம்பிப்போம். இந்த வரலாறு சொல்றதுக்கு காரணம் என்ன? காரணம் படிப்பினை. வரலாறு சொல்றது காரணம் சஹாபா. இது அழகான படிப்பு. எது படிப்பின? போட்டி போட்டாங்க பாருங்க. ஒரு ஹதீஸ சொன்னவனையும் சரண்டர் ஆனாங்க பாருங்க. அப்ப உண்மையிலே சுபஹானல்லாஹ், நீங்க சஹாபாக்கு வரலாறு படிச்சு பாத்தீங்களா? நம்ம எல்லாம் முஸ்லிமாண்டே தோணும். படிச்சு பார்த்தா நம்ம எல்லாம் நம்ம ஊர் முஸ்லிமா என்றெல்லாம் தோணும். அப்ப சஹாபாக்கள் எப்படி அல்லாஹ்வுக்கு பயந்தாங்களோ அதே மாதிரி பயந்து அவங்களுடைய வரலாறு மூலமா பெற வேண்டிய பாடங்களை படிப்பினைகளை பெற வேண்டிய நல்லவர்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் அருள்வானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வகினா அதாபன்னார்.